கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 29.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். நமக்கு சைவ சித்தாந்தம் என்கின்ற பெருந்தத்துவத்தை வகைப்படுத்தி நெறி செய்து தந்த குருமுதல்வரான மிகுண்ட தேவருடைய திருவடிகளை தலைமையில் சூட்டி மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய சைவ சித்தாந்த அறிவை தன்னுடைய உண்மை நூல் உண்மை விளக்கம் எனும் நூலினூடாக ஆரம்பித்து வைத்து நமக்கு வழிகாட்டிய வனவாசகம் கடந்த தேவருடைய திருவடிகளை போற்றுகின்றேன். அதற்கு உரை செய்து நமக்கு இந்த தத்துவ நூல்களிலே ஒரு ஆர்வம் ஏற்படுத்திய ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் பாதங்களை பணிகின்றேன். தற்போது அதை அந்த நூலை தொடர்ந்து நாம் படித்து கொண்டிருக்கின்ற திருவருட்பயன் என்கின்ற இந்த நூலினை நமக்கு ஆக்கி தந்து வழிகாட்டுகிற குருநாதர் உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகளை நாம் எல்லோருமாக பணிகின்றோம். அந்த நூலுக்கு உரை செய்து நமக்கு வழிகாட்டுகின்ற யாழ்ப்பாணத்து சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் திருவடிகளை போற்றி மறுக்கின்றோம். இந்த நல்ல ஞானத்தை நமக்கு வகைப்படுத்தி தருகின்ற அத்தனை பெரியோர்கள் திருவடிகளுக்கும் எங்களுடைய வணக்கத்தை செலுத்தி இன்றைய வகுப்பிற்குள்ளே நுழையலாம் என்று கருதுகின்றேன். இப்பொழுது இந்த நூலினுடைய அடிப்படை உங்கள் எல்லோருக்கும் தெரியும். நட்குஞ்சரக்கன்று நன்னீர் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் என்கின்ற காப்புச்செயலோடு இந்த நூலை ஆரம்பிக்கிறார் உமாபதி சிவாச்சாரியார் தில்லைவாழ் அந்தணர்களில் ஒருவர். குருநாதராக மறைஞான சம்பந்தரை ஏற்று ஞான மார்க்கத்தில் பயணித்தவர். சித்தாந்த அட்டகம் என்று சொல்லப்படுகிற சைவ சித்தாந்த நூல்களின் 8 நூல்களை ஆக்கியவர் என்ற பெருமைக்குரியவர். சிவபெருமானே கடிதம் கொடுத்து இன்னாருக்கு முத்தி கொடு என்று சொல்லுகிற அளவுக்கு ஞான தகுதி கொண்டவர். இப்படி அவர் பற்றி பல விஷயங்களை நாம் படித்திருக்கிறோம். அவர் குரட்பா வடிவிலே இந்த திருவருட்பயன் என்கின்ற நூலை ஆக்குகிறார். அதிலே 10 அதிகாரங்களும் 100 குறள்களையும் அமைக்கிறார். கிட்டத்தட்ட திருவள்ளுவரைப் போலவே அதிகார அமைப்பை அவர் உருவாக்கி அதற்குள்ளே ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 10 குறள்கள் வைத்து அதை அந்த நூலை ஆக்கியிருக்கிறார். அதிலே நம்முடைய உரையாசிரியர் தந்த விளக்கத்தின்படி திருவருட்பயன் என்பது திருவருள் பயன் என்று இரண்டாக பிரிகிறது. திருவருளுக்கு 5 அதிகாரமும் பயனுக்கு 5 அதிகாரமுமாக மொத்தம் 10 அதிகாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன என்று நாம் நம் உரையாசிரியரிடம் கேட்டிருக்கிறோம். அந்த திருவருள் என்கின்ற அந்த பகுதியிலே உள்பொருளாகிய 3 முதலிலே விவரிக்கிறார். அதிலே முதற் பொருளாகிய பதிப்பொருள், அந்த பதிப்பொருள் பற்றிய செய்திகளை விவரங்களை முதல் அதிகாரம் 13 நிலை என்கின்ற அதிகாரத்திலே அவர் நமக்கு விரித்து சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு 2 ஆன்மா பற்றிய செய்திகளை, அதாவது பசு பற்றிய செய்திகளை உயிர் அவை நிலை என்கின்ற அந்த அதிகாரத்திலே அதனுடைய பன்மை பொருள் வரும்படியாக தலைப்பிட்டு நமக்கு சொல்லுகிறார். பதியும் பசுவும் போக எஞ்சி இருப்பது பாசம். அந்த பாசத்திலே தலையானதாக கருதப்படுவது பாசம் 3 என்று படித்திருக்கிறோம். ஆணவம் கண்மம் மாயை. ஆணவம் கண்மம் மாயை என்ற 3 உள்பொருளாக இருந்தாலும் ஆணவம்தான் இந்த கண்ம மாயையினுடைய பொருந்துதலுக்கு காரணமாக இருக்கிற காரணத்தினால் ஆணவத்தை நாங்கள் மூலமலம் என்று சொல்லுகிற வழக்கத்தை வைத்திருக்கிறோம். அந்த ஆணவம் என்கின்ற மூலமலம்தான் கண்மத்தையும் மாயையையும் ஆன்மாவோடு பொருத்த காரணமாக இருக்கிறது. ஆகவே அந்த மலத்தை மூலமலம் என்றும் இருள் மலம் என்றும் சொல்வது வழக்கம். மலத்தை பற்றி சொல்ல வந்த அதிகாரத்துக்கு அந்த ஆணவத்திற்குரிய சிறப்பு பெயராகிய இருள் என்ற தலைப்பையே இட்டு இருள்மல நிலை என்று அந்த அதிகாரத்திற்கு பெயரிடுகிறார். அந்த இருள்மல நிலையிலே ஆணவம் பற்றியும் தலைப்பு ஆணவத்தை குறிப்பாக வைத்து தலைப்பட்டிருந்தாலும் ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்றையும் விவரிக்கிற அதிகாரமாகத்தான் இந்த அதிகாரம் அமைந்திருக்கிறது. அந்த அதிகாரத்திலே ஆணவம் பற்றிய விவரங்கள் பலவற்றை நமக்கு சொன்னார். அதைத் தொடர்ந்து இப்பொழுது மாயை கண்மங்களை பற்றி விவரிக்க தொடங்கி இருக்கிறார். அந்த மாயையினுடைய வெளிப்பாடு எப்படி உயிருக்கு அது உபகாரம் அளிக்கிறது, இயல்பான இறை ஒளி வரும் வரைக்கும் அது எப்படி ஆணவத்தை ஓரளவாவது விலக்கி ஞானத்தை கொடுக்கிறது, ஆன்மாவுக்கு ஞானத்தை கொடுக்கிறது என்கின்ற செய்திகளை எல்லாம் நமக்கு சொல்லி மாயையினுடைய சிறப்பு பற்றி இப்பொழுதும் படித்து கொண்டிருக்கிறோம். அதிலே 9வது குரலிலே நிற்கிறோம். அந்த நாங்கள் தொடங்க வேண்டிய இடத்தை ஒரு தரம் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நானும் நூலிலே எடுத்துக்கொள்கிறேன்.
உரையிலங்கையா, உரையில சுத்த மாயை முடிஞ்சிருச்சு, அசுத்த மாயையிலிருந்து அப்படின்னு ஆரம்பிக்குது, அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. சுத்தமாயை பற்றிய விவரங்கள் நம்ம முடிஞ்சிருச்சு, அதான் கலை புவனம் அதெல்லாம் சொன்னாரு. அதுக்கப்புறம் அசுத்த மாயையிலிருந்துன்னு வருது, அது வரையும் ஆரம்பிக்கணும்.
இதிலே நீங்கள் திருக்குறள் வகுப்பிலே வந்தவர்கள் ஆரம்பத்திலே சுவையொளி உருவசை நாற்றம் என்ற இந்த வகை தெரிவான் கட்டே உலகு என்று நான் சொல்வது நாங்கள் சென்னையிலே படித்த திருக்குறள் வகுப்புகளை, அந்த குறள் படிக்கிற பொழுது தத்துவங்களினுடைய அடிப்படைகளை நான் சொல்லியிருந்தேன். அது எப்படி அந்த தத்துவ விரிவு உண்டாகிறது என்று முழுவதும் சொல்லித்தான் பிறகு அந்த 25 தத்துவங்களுக்கான விளக்கத்தை நான் சொல்லியிருந்தேன். அதிலே இருந்தவர்கள் அப்பொழுது கேட்ட பொழுது ஒரு ஆரம்ப நிலையிலே தான் நீங்களும் இருந்தீர்கள். ஏனென்றால் திருக்குறளுக்குள்ளே நுழைந்து 3வது அதிகாரத்துக்குள்ளே அப்பொழுதுதான் திருக்குறளோடு பரிச்சயம் ஏற்படுத்தி கொண்டிருந்தோம். அந்த நிலையிலே கேட்ட தத்துவம் என்பது ஒரு அடிப்படையிலே நீங்கள் ஆற்றலுள்ள மாணவர்களாக இருந்தபடி இருக்கிறபடியால் ஓரளவு விளங்கியிருப்பீர்கள். ஆனாலும் கூட அது முழுமையாக விளங்கியிருக்க வாய்ப்பில்லை என்பது என்னுடைய அனுபவம் கொண்டு நான் அதை உணர்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு வரைக்கும் இந்த தத்துவ விளக்கங்களிலே பல குழப்பங்கள் மனதுக்குள்ளே உண்டாகி கொண்டுதான் எனக்கு இருக்கிறது. அதை திரும்ப திரும்ப கேட்கிற பொழுதுதான் இந்த தத்துவ அமைப்பு நமக்கு புரியும் என்ற காரணத்தினாலும் இப்பொழுது பல புதிய மாணவர்கள் தத்துவ வகுப்புக்கென்றே வந்திருக்கிற காரணத்தினாலும் முதலிலே நான் விளங்கிய வகையிலே இந்த தத்துவ அடிப்படையை சிலதை சொல்லுகிறேன். அதை புரிந்து கொண்டீர்களேயானால் பிறகு நம்முடைய உரையாசிரியனூடாக பல மேல் விளக்கங்களோடு நாம் தத்துவத்தை புரிந்து கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே இந்த வகுப்பினுடைய ஆரம்ப பகுதியை தத்துவ அடிப்படைகள் பற்றி சொல்வதற்காக பயன்படுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். உள்பொருள் 3 என்று சைவ சித்தாந்தம் சொல்கிறது. அது பதி, பசு, பாசம் என்று 3 பிரிக்கப்படுகிறது. உள்பொருள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தோற்றமும் அழிவும் இல்லாதது என்பது அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்பதை பதிவு செய்து கொள்ள வேண்டும். உள்பொருள் என்றால் அது தோன்றியிருக்கக்கூடாது, தோன்றியிருக்காத பொருள்கள் தோன்றாத பொருள்கள் அழியாது. அப்படி எத்தனை பொருள் மிஞ்சுகிறது என்று நம் தத்துவ ஞானிகள் தேடியிருக்கிறார்கள். தேடி தேடி இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ என்று கண்டு இல்லை, இவற்றுக்கு தோற்றம் ஏதோ நம் கண்ணுக்கு தெரிய அல்லது நம் கருத்துக்கு தெரிய தோற்றம் இல்லாவிட்டாலும் அனுமானத்தினாலே இவற்றுக்கு தோற்றம் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து பொருள்களை எல்லாம் கழித்து வந்த பொழுது அவர்களுக்கு எஞ்சியதாக அவர்களுக்கு அகப்பட்டது 3 பொருள்கள். இது சைவ சித்தாந்தத்தினுடைய தனிச்சிறப்பு. அதாவது முப்பொருள் உண்மை என்று அதனை சொல்வார்கள். 3 பொருள்தான் உள்பொருள் என்று சைவ சித்தாந்தம் வகுத்துக் கொள்கிறது. இது சைவ சித்தாந்தத்தாருக்கு மட்டும் உரிய கருத்து என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வேறு வேறு தத்துவக்காரர்கள் இரண்டு பொருள் இருக்கிறது என்கிறார்கள், ஒரு பொருள் தான் இருக்கிறது என்கிறார்கள். ஆகவே அது அவரவர் கருத்து. அது நீங்கள் முதலிலே சைவ சித்தாந்தத்தை முறைப்படி படிக்க வேண்டும். படித்த பிறகு அது தெளிவான பிறகு வேண்டுமானால் ஒப்பீடுகள் செய்து படிக்கலாம். ஒப்பீட்டு படிப்பிலே இருக்கக்கூடிய ஆபத்து என்னவென்றால், நான் என்னுடைய அனுபவத்தை தான் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் தத்துவ அறிஞர்களாகலாம், தத்துவ ஞானிகளாவதிலே சிரமம் வரும். ஏனென்றால் அந்த ஒப்பீடுகள் தத்துவ பாதையை தடை செய்யும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏனென்றால் நம்முடைய தத்துவ நூலாசிரியர்களே அதில் மெனக்கட்டிருக்கிறார்கள் என்றபடியால் தான் நான் அதை அப்படி சொல்லுகிறேன். தத்துவ ஒப்பீடுகளிலே அதுவா இதுவா என்று கேள்விகள் தலைப்பு கட்ட ஆரம்பித்து விட்டால் ஐயம் தொடங்கும், அதிர்வுகள் உண்டாகும். அதனாலே உண்மை பொருளை காண்பதிலே சிரமம் இருக்கும். ஆகவே என்னுடைய அபிப்பிராயம் என்னவென்று கேட்டால், ஏதோ ஒரு தத்துவத்தை நாம் தத்துவமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தத்துவத்தை ஆழமாக படிக்க வேண்டும். அந்த தத்துவத்துக்கு பொருந்துகிறதாகிய தோத்திர நூல்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுதான் சைவ மரபிலே நம் பெரியவர்கள் காட்டியிருக்கிற வழி என்பது என்னுடைய கருத்து. சாத்திர நூல் என்ன செய்தியை சொல்கிறதோ அந்த செய்தியை சொல்கிற தோத்திர நூலையும் படித்தால்தான் பொருத்தப்பாடு இருக்கும். அப்படி இல்லாமல் சாத்திரம் ஒன்றையும் தோத்திரம் ஒன்றையுமாக சொல்வதாக இருந்தால் அறிவுபூர்வமாக கற்கிறவனுக்கு அதிலே இடையூறு வரும் என்றபடியால் தான் நம் பெரியவர்கள் சைவ சித்தாந்தத்தை சாத்திரமாகவும் திருமுறைகளை தோத்திரமாகவும் கொண்டிருக்கிறார்கள். இந்த தோத்திர நூல்கள் அனுபவ நூல்கள், சாத்திர நூல்கள் அறிவு நூல்கள். எப்பொழுதும் அறிவாக சொல்லப்படுகிற செய்திகளை அனுபவம்தான் நிர்ணயிக்கும். அதனால்தான் நம்முடைய அறிவு சார்ந்த தத்துவ நூல்களை சொல்லுகிற பெரியவர்கள் உரையாசிரியர்கள் அதற்கு மேற்கோள்களாக திருமுறைகளிலே இருந்து எடுத்து காட்டுவார்கள். அதை எடுத்து காட்டினால் அது உறுதிப்பட்டது என்று அர்த்தம். சீனி இனிக்கும் என்று படிக்கிறது வேறு, அந்த இனிப்பை சாப்பிட்டவன் அது சரிதான் என்று சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு அது அங்கீகரிக்கப்படுகிறது. அதுபோல அறிவுபூர்வமாக சொல்லப்படுகிற தத்துவ செய்திகள் அனுபவபூர்வமாக சொல்லப்படுகிற ஞானிகளினுடைய அனுபவத்தினாலே அங்கீகரிக்கப்பட்டு இருந்தால் அந்த மேற்கோள் இவர்களுடைய அறிவு செய்தியை உறுதிப்படுத்துகிறது என்று கருதித்தான் நம்முடைய பெரியவர்கள் சாத்திர தோத்திர தொடர்போடு நம் வழிபாடு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு உலகம் எல்லாவற்றிலும் குழம்பி இருப்பது போலவே இந்த தத்துவ நிலையிலும் குழம்பி இருக்கிறது. ஏதோ ஒரு பொருள் நல்ல பொருள் என்று ஒருவர் சொன்னால் அந்த பொருளை உடனே சுவைப்பது என்பது நமக்கு வழக்கமாகி இருக்கிறபடியால் பல தத்துவங்களையும் படிக்கிறோம், பல தோத்திரங்களையும் படித்து இருக்கிறோம். அதிலே என்ன நமக்கு இடையூறு இல்லை என்னவென்றால், நாம் ஆழ சிந்திக்காதபடியால் இடையூறு இல்லை. சிந்திக்க தலைப்படுகிற பொழுது அந்த இடையூறு வரும் என்கின்ற அந்த உண்மையை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய பெரியவர்கள் ஆராய்ந்து மூன்று பொருளை உள்பொருள் என்று சொன்னார்கள். அந்த பொருளிலே ஒன்று இறை, அதைத்தான் பதி என்று தலைப்பிட்டு குறிப்பிட்டார்கள். அடுத்தது பசு, ஆன்மா. இதுவும் தோற்றமும் முடிவும் இல்லாதது என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுக்கு தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்று திருவம்பாவையிலே திருவாசகத்திலே மணிவாசகர் இதைத்தான் குறிப்பிடுகிறார். தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை. அந்த அப்படியொரு பொருளை சிந்திப்பதற்கு முதல் நாம் பழகி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய சிந்தனைகள் சில நெறிப்பாடுகளுக்குள்ளே கட்டுப்பட்டு கிடக்கின்றன. தத்துவங்கள் படிக்கிற பொழுது அந்த நெறிப்பாடுகள் உடையும். அது உடைவதை நாம் முதல் விளங்கிக் கொள்வதுதான் தத்துவ அறிவிலே மிகப்பெரிய உயர்நிலை என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ காலம் என்பது எங்களுக்கு கலண்டர் அல்லது கடிகாரம். தத்துவம் படிக்கிற பொழுது அது உடைகிறது. காலம் என்பது வேறெங்கோ நாம் அதை பற்றிய வேற விரிவான விளக்கம் நம் புத்திக்குள்ளே பதிகிறது. அதுபோலத்தான் நாம் பல விஷயங்களை தத்துவத்திலே படிக்கிற பொழுது சாதாரணமாக நாம் அறிவென்று பெற்று வைத்திருந்த நம்முடைய நிலையிலே இருந்து சில எல்லைகள் தகர்க்கப்படும். அப்படி தகர்க்கப்படுவதை அறிவுபூர்வமாக விளங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே ஒத்துக்கொள்வதல்ல, ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இறைப்பொருள் என்ற பொருளை அது தோற்றமும் இல்லாதது முடிவும் இல்லாதது என்று விளக்கம் செய்தார். இதுவே நமக்கு ஒரு நம்முடைய அறிவு சிந்தனையிலே ஒரு சின்ன ஒரு புரிய அதிர்வு தான். ஏனென்றால் இதுவரை நாம் வாழ்ந்த வாழ்க்கையிலே தோற்றமும் முடிவும் இல்லாத எந்த பொருளையும் நாம் சந்தித்தது இல்லை. அதையும் நாம் தெரிந்து கொள்ள, எந்த பொருளாக இருந்தாலும் எங்கோ நம்முடைய நம் கண் பார்வைக்கு அல்லது நம் கருத்து பார்வைக்கு அகப்படாமல் இருந்தாலும் எங்கோ ஒரு இடத்திலே தோற்றம் இருக்கும். அதுபோல எங்க இப்ப பூமியை சொன்னால், இப்ப விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் பூமி என்ற பொருள் நமக்கு தெரிந்து அதற்கு தோற்றம் தெரியவில்லை, ஆனாலும் சொல்லுகிறார்கள் எங்கேயோ ஒரு வெடிச்சத்தம் கேட்டது, அதில் இருந்துதான் இந்த பிரபஞ்சம் உருவானது என்று எங்கேயோ ஒரு உருவாக்க தோற்ற நிலை சொல்லப்படுகிறது. ஆகவே தோற்றம் உள்ள பொருள்களைத்தான் நாம் இதுவரை நம்முடைய அறிவாலே சந்தித்திருக்கிறோம். முதல் முதலாக நம் பெரியவர்கள் ஒரு வழிகாட்டுதல்கள் செய்கிறார்கள், தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை. இதிலே ஒன்றை சொன்னால் கூட போதும், தோற்றம் இல்லை எனவே முடிவும் இல்லை, தோற்றம் இல்லாத பொருளுக்கு முடிவு இருக்காது என்கின்ற ஒரு பெரிய ஒரு உண்மை விளக்கத்தை நமக்கு அவர்கள் செய்கிறார்கள். ஆகவே தோற்றமும் முடிவும் இல்லாத இறைவன் என்று சொல்கிற பொழுது அதை நாம் உள்பொருள், தோற்றம் இல்லாதபடியால் முடியாது, ஆகவே அது என்றும் இருக்கும். உள்பொருள் என்பதற்கு சரியான விளக்கம் என்னவென்றால் என்றும் அது இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அது உள்பொருளாக கருதப்படும். இறைவனுக்கு தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை, அதை பல ஞானியர்கள் பல தோத்திர ஆசிரியர்கள் சொல்லி 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 நமக்கு மனதிலே அது பதிவாகி இருக்கிறபடியால் தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை இறைவனுக்கு என்கின்ற கருத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இனி அடுத்ததாக பசு என்ற இடத்துக்கு வருகிறோம். பசு என்றால் ஆன்மா. ஆன்மாவுக்கும் தோற்றமும் முடிவும் இல்லை என்கிற பொழுது அதை ஜீரணிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. நம்முடைய இதுவரைக்கான நம்முடைய அறிவு பதிவு எப்படி இருக்கிறது என்றால், ஆண்டவன் தான் உலகை படைத்தான் என்று சொல்லுகிற பொழுது உயிர்களையும் படைத்தான் என்றுதான் நாங்கள் கருதி வைத்திருக்கிறோம். உயிர்களையும் ஆண்டவன் தான் படைத்தான் என்பதுதான் நம்முடைய பொதுவான கருத்து. இறைவனுக்கு தோற்றமில்லை என்பதை நம்மாலே ஜீரணிக்க முடிகிறது அல்லது ஏற்றுக்கொள்ள முடிகிறது. உயிர்களுக்கும் தோற்றம் இல்லையா என்று வந்தால் அங்கு என்ன இடையூறு வருகிறது என்றால், இறைவன் மேல் வைத்திருக்கிற அதீதமான நம்முடைய அன்பினாலே அப்படியானால் உயிர்களை இறைவன் தோற்றவில்லையா என்று நமக்குள்ளே கேள்வி பிறந்து, அப்போ இறைவனாலே தோற்றப்படாவிட்டால் உயிர்கள் தானாக தோன்றின என்றால் இறைவனுக்குரிய தகுதி உயிர்களுக்கும் உண்டா என்று அப்படி இருக்கக்கூடாதே என்று நம்முடைய இறைவன் மேல் கொண்ட விருப்பத்தினாலே சிந்திக்க தலைப்படுகிறோம். ஆனால் உயிர்களுக்கும் தோற்றம் இல்லை, உயிர்களை இறைவன் படைக்கவில்லை என்பதுதான் சைவ சித்தாந்தம் சொல்கிற அடிப்படை கருத்து. படைத்திருந்தால் அதற்கு முடிவிருக்கும். ஆகவே உள்பொருள் என்று ஏற்றுக்கொண்டதிலிருந்தே தெரிகிறது அது தோற்றம் இல்லை, அதை யாரும் தோற்றுவிக்கவும் இல்லை, அது எப்போதும் உள்ள பொருள். இந்த எப்போதும் உள்ள பொருள் என்ற கருத்தியலையும் நாம் விளங்க புத்திக்குள்ளே அனுப்ப கொஞ்சம் சிரமம்தான். எப்போதும் உள்ள பொருள். ஆகவே இந்த இரண்டாவது பொருளாக பசு பொருளை எடுக்கிறார்கள். அதற்குள்ளே ஒரு வித்தியாசம் சொல்கிறார்கள். என்ன வித்தியாசம் என்று கேட்டால், பதி என்பது எப்பொழுதும் ஒன்றுதான், இறை பொருள் ஒன்றுதான். இந்த விஷயத்திலே சைவ சித்தாந்தம் உலகிகளுக்கு நம்முடைய உலக ரீதியான இறை சிந்தனைக்கு வழிகாட்டுகிறது. கடவுள் என்பது பல கடவுள் இல்லை. சைவத்தை போல எண்ணிக்கையில் அதிகமுள்ள கடவுள்கள் உள்ள சமயமும் இல்லை, அதே நேரத்திலே அத்தனை கடவுளும் ஒரு கடவுள்தான் என்று சொன்ன சமயமும் இல்லை. இது ஒரு ஆச்சரியம். இவ்வளவு கடவுள் வடிவங்களை எல்லாம் சொன்ன நம் சமயம் சொல்கிறது கடவுள் என்பவன் ஒருவன்தான். அதே எப்படி ஒருவனாக இருக்க கடவுளுக்கு இவ்வளவு வடிவங்களை கொடுக்கலாம் என்றால் அதற்கான விளக்கங்கள் மேலே மேலே படிக்க வரப்போகிறது. அடிப்படையிலே விளங்க முடிகிறது. வீட்டிலே ஒரு தந்தை, அந்த தந்தை மனைவிக்கு கணவனாகவும் பிள்ளைக்கு தந்தையாகவும் மருமகளுக்கு மாமனாகவும் அலுவலகத்திலே அதிகாரியாகவும் பேரப்பிள்ளைகளுக்கு பேரனாகவும் இப்படியே சொல்லி கொண்டு போகலாம். அவரவர் பார்வையிலே ஒரு வடிவம் கொள்ளப்படுகிறான். இது நம்ம வாழ்க்கையிலே நாம் அனுபவத்திலே காணுகிற உண்மை. ஆகவே ஒருவன் பல ஆளாக இருக்க முடியும் என்பதை அந்த உறவு பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு பொருள்தான், ஒரே ஒரு ஆள்தான், வேறு வேறு பெயர்களாலே அழைக்கப்படுகிறான், வேறு வேறு வடிவம் கொள்கிறான், வேறு வேறு உணர்வோடு பார்க்கப்படுகிறான். ஒரு மனைவி கணவனை பார்ப்பது போல பிள்ளை பார்ப்பதில்லை, வேறு வேறு உணர்வோடு பார்க்கப்படுகிறான். ஆகவே இந்த வித்தியாசத்தை விளங்கி அதே நேரத்திலே ஒருமையை காட்டிய பெருமை என்பது நம் சைவத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிப்பெருமை என்று நான் நினைக்கிறேன். நம் சைவம் சார்ந்த அல்லது நம் வேதம் சார்ந்த பல தத்துவங்களும் கூட அந்த நிலையை தொட்டிருக்கின்றன. ஆகவே பலவாகவும் இருந்து ஒன்றாகவும் இருக்கிற இறைவன், இது ஒரு பக்கம் நம்மாலே புரிய முடிகிறது. ஆகவே இறைவன் ஒன்றுதான், பல ரூபங்கள் கொள்கிறான், இது ஒரு ஒரு தரிசனம். இனி உயிருக்கு வந்தால் உயிரினுடைய எண்ணிக்கை விவரித்து சொல்ல முடியுமா என்றால் அதற்கு என்ன சொல்லுகிறார்கள் என்றால் எண்ணில்லாதன என்று சொல்லுகிறார்கள். அதாவது எவ்வளவு பெரிய கட்டிக்காரன் எந்த பெரிய ஆற்றல் உள்ள கம்ப்யூட்டரை வைத்து எண்ணிக்கை கணக்கு பார்த்தாலும் இந்த உயிர்களினுடைய எண்ணிக்கையை அளந்து அறிய முடியாதது என்பதுதான் உயிர்களுக்கு சொல்லப்படுகிறதாகிய கருத்து. ஏனென்றால் உயிர்கள் வேறுபட்டவை, வேறுபட்டவை என்றால் எண்ணிலடங்காமல் வேறுபட்டவை என்பதை பின்னாலே தத்துவம் படிக்கிற போது விளங்கப்படுத்துகிறார்கள். ஆகவே உயிர் என்பதற்கு பன்மை பொருள் கொடுக்கிறார்கள். அதனால் தான் நம்முடைய நூலாசிரியரும் உயிரவை என்று பேசினார். ஆகவே உயிர்கள் பலவாயின, பலவாக இருக்கின்றன. அதற்கும் தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை. இது நம்முடைய இரண்டாவது தரிசனம், இறை பற்றிய தரிசனம். ஒரு பொருள் அதுக்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை. இன்னும் சில சொல்லுகிறார்கள் அது முற்றறிவு பொருள் என்று சொல்லப்படுகிறது. முற்றறிவு பொருள் என்றால் என்னவென்றால் அதற்குள்ளே அடங்காத அறிவு என்று ஒன்று இல்லை, எல்லா அறிவும் பொருந்திய ஒன்றாக அந்த பொருள் இருக்கிறது. ஆகவே இறைவன் பற்றிய இந்த செய்திகள் படிக்கிறோம். உயிரை பற்றி படிக்கிற பொழுது உயிர் என்பதும் முடிவும் தோற்றமும் இல்லாதது, பன்மையாக பலவாக விரிவது, அதே நேரத்திலே சிற்றறிவு கொண்டது என்று அதற்கான வரைவு விளக்கணம் சொல்கிறார்கள். இதெல்லாம் எடுகோள்கள். எப்பொழுதுமே ஒரு ஆய்வு செய்கிற பொழுது எடுகோள்கள் ஆராயப்படுவதில்லை. முதல் எடுகோள்கள் எடுத்துக்கொண்டு பிறகு ஆராய்ச்சியாலே அதை நிறுவுவதுதான் இன்றைக்கு கூட விஞ்ஞானங்களிலே அது முறையாக இருக்கிறது. இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டிருப்பதெல்லாம் இறை உயிர் தலை பற்றிய எடுகோள்கள். இவையெல்லாம் இவர்கள் சொல்லுகிறார். இனி பின்னாலே அதை நிறுவி காட்டுவார்கள். அது நாங்கள் நூலுக்குள்ளே போகிற பொழுது அது நமக்கு தெரியும். ஆகவே உயிர் என்பது சிற்றறிவு பொருளாக இருக்கிறது. முற்றறிவு பொருளாக இருக்கிறபடியால் இறைவனாலே எந்த காரியத்தையும் செய்ய, முழு செயல்களையும் செய்ய முடியும். சிற்றறிவு பொருளாக இருக்கிறபடியால் ஆன்மாவுக்கு சில செயல்கள் தான் செய்ய முடியும் என்கின்ற நிலைகளை விளக்கம் செய்கிறார். இனி மூன்றாவது ஒரு பொருள் இருக்கிறது என்று சொல்கிறார்களே, அந்த பொருள் என்ன என்று கேட்ட பொழுது சொன்னார்கள் பாசம் என்று ஒரு பொருளை சொன்னார்கள். பதி, பசு, பாசம். பாசம் என்றால் அதற்கு மலம் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். பதிக்கு லக்கணங்கள் சொன்னது போல, பசுவுக்கு லக்கணங்கள் சொன்னது போல, பாசத்துக்கான லக்கணம் என்ன என்று கேட்டால் அடிப்படையிலே பாசம் மூன்று வகைப்படும் என்று பிரித்தார். பதி ஒன்று, பசு பல, பல என்பது எண்ணில்லாதன, பாசம் என்பது மூன்று. அந்த மூன்றையும் ஆணவம், கண்மம், மாயை என்று பெயரிட்டார்கள். ஏற்கனவே திருக்குறள் வகுப்பிலே இருந்து இந்த தத்துவத்தோடு பயிற்சி பெற்றவங்களுக்கு இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம்தானே என்ற எண்ணங்கள் வரும். ஆனாலும் அதை ஒரு தொகுப்பாக விளங்குவதிலே ஒரு மகிழ்ச்சி இருக்கும் என்ற காரணத்தினாலேயும் மாணவர்கள், புதிய மாணவர்களுக்கு இந்த தெளிவு இந்த நூலுக்குள்ளே நுழைகிற பொழுது, இந்த குரலுக்குள்ளே நுழைகிற பொழுது அந்த தெளிவு வர வேண்டும் என்பதற்காகவும் தான் இதை சொல்லுகிறேன். பாசம் மூன்று என்று பிரிக்கிறார்கள். அதிலே மூலமலம் என்று ஒரு மலத்தை, இந்த பாசத்துக்கு மலம் என்றும் பெயரிடுவார்கள். அதை மூலமலம் என்பது எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிற மலன், எல்லாவற்றுக்கும் முதலாக இருக்கிறது என்று சொல்லக்கூடாது என்றால் மூன்று மலங்களுமே உள்பொருள்கள் தான். ஆணவத்திலே இருந்துதான் கண்மமும் மாயையும் விளைந்தது என்று சொல்லக்கூடாது. கண்மமும் மாயையும் ஆணவத்தினாலே வந்து பொருந்தின என்று சொல்ல வேண்டும். விளைந்தது என்று சொன்னால் ஆணவத்தாலே உண்டாக்கப்பட்டவை என்று வந்துவிடும், அவை உள்பொருள் லிஸ்டிலிருந்து நீக்கப்பட்டுவிடும். அதனாலே கண்மம் மாயை கூட உள்பொருள் என்று வகுத்து விட்டபடியால் அவையெல்லாம் மலங்கள் தான் என்றும் உள்ள மலங்கள். இது நான் மிக மிக ஒரு கடலினுடைய ஒரு துளி எடுத்து காட்டுவது போல தான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு துளியும் விளங்குகிற பொழுது ஒரு கடலாக விரியும். அப்பொழுது இந்த மூன்று மலங்களிலே மூலமாக இருக்கிற மலம் என்று ஆணவ மலத்தை சொல்கிறார்கள். அது ஏன் மூலமலம் என்று சொன்னால் அதுதான் மற்றைய மலங்களையும் கொண்டு வந்து பொருத்துகிறது. அதை பற்றி உள்ளே நுழைந்து தேடுவதற்கு முதல் இந்த மலங்களும் நிலையானவைதான், அதையும் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் தோன்றியதும் இல்லை, முடியப் போவதும் இல்லை. நமக்கு உடனே பாரம்பரியமாக இறை சிந்தனையில உரியவனுக்கு உடனே மனதிலே ஒரு சோர்வு, அப்படியானால் மலங்களையும் ஆண்டவனால் அழிக்க முடியாதா என்று கேள்வி வரும். அழிக்க முடியாது என்பதுதான் பதில். இதை நன்றாக தத்துவ அர்த்தமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மலங்களையும் ஆண்டவனால் அழிக்க முடியாது. அது பற்றி விவரம், அப்படியானால் எதற்கு ஒரு ஆண்டவன் என்ற கேள்வி வரும். அது பற்றிய விவரங்கள் நாம் மேலே படிக்கிற பொழுது விளங்கிக் கொள்வோம். அது எப்படி ஆண்டவன் அதில் இருந்து உயிரை விடுவிப்பான் என்பது சொல்லப்படும். இந்த மலத்தினுடைய இன்னொரு செய்தி சொல்லப்படுகிறது என்னவென்று கேட்டால், இந்த மலத்துக்கு அறிவு இல்லை, அது சடம். நாங்கள் படிக்கிற பொழுது இறை பொருளை முற்றறிவு பொருள் என்று படித்தோம், உயிர் பொருளை சிற்றறிவு பொருள் என்று படித்தோம். மலம் உயிர் சிற்றறிவு பொருள், மலம் அறிவில் பொருள் என்று கருதப்படுகிறது. அதற்கென்று ஆறாவது இயக்கினாலே ஒழிய அது இயங்காது என்பது அதற்கான லக்கணம். இந்த மூன்று பொருளும் எப்போதும் உள்பொருள் என்ற காரணத்தினாலேதான் இந்த மூன்றையும் உள்பொருள் என்று சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொண்டது. இதை இவ்வளவு இது சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை அறிவு. இறைவன், அதற்கு அடுத்ததாக ஆன்மா, அடுத்ததாக மலம். சரி, இந்த மூன்றுக்குமான தொடர்பு என்ன? இந்த மூன்று பொருள்களும் இருக்கிறது என்று சொல்கிறேன், இவற்றுக்கிடையிலே ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? ஒரு ஒரு இடத்திலே மூன்று பொருள் இருந்தால் ஏதோ ஒரு தொடர்பு பற்றி இருக்க வேண்டும் அல்லவா? அந்த தொடர்பு என்ன என்று கேட்டால், இந்த இறைப்பொருள் என்பது முற்றறிவு பொருள் என்று நான் சொன்னேன். உயிர் பொருளுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டால், ஆன்மாவுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டால், அதுவும் முற்றறிவு அடையக்கூடிய தகுதி உடையது, ஆனால் அடைய முடியாமல் கிடக்கிறது. அந்த முற்றறிவு தன்மையை அடைய முடியாமல் எங்கோ ஒரு இடத்திலே சிக்கப்பட்டு கிடக்கிறது, கட்டுப்பட்டு கிடக்கிறது. அதனாலேதான் இறைவனை சொல்கிற பொழுது பதி என்றார்கள். பதி என்றால் தலைவன் என்று அர்த்தம். அவன்தான் எல்லாவற்றுக்கும் முதலாக இருக்கிறவன். இந்த மூன்று பொருள்களிலே தலைமைத்தன்மை கொண்டவன் பதி. அதனாலே அவன்தான் மற்றவற்றை உருவாக்கினவன் என்பது இல்லை. திரும்ப திரும்ப அதை அடி மனதிலே எழுதி வைத்து விடுங்கள். இறைவன்தான் இந்த மூன்றிலேயும் உயர்நிலையிலே இருக்கிற காரணத்தினாலே, எல்லாவற்றையும் இயக்குகிற ஆற்றலும் அவனுக்கு இருக்கிற காரணத்தினாலே அவனுக்கு பதி என பெயரிடப்பட்டது. இனி அடுத்து, உயிர்களுக்கு பசு என்று ஏன் பெயரிட்டார்கள் என்றால், பசுவை நாங்கள் கட்டி வைத்திருப்போம். அதான இயல்பு, வீடுகளிலே பசுவை கட்டி வைத்திருப்பது நம் இயல்பு.